இன்றைய தினம் சைவ சித்தாந்த ஞானசாத்திர சிந்தனையிலே ஸ்ரீ அருணந்தி சிவாச்சாரிய சுவாமி அருளி செய்துள்ள சிவஞான சித்தியார் சுபக்கத்தினை மாதவ சிவஞானவர்கள் அருளியுள்ள பொடிப்புரை, 16வது கட்டத்து குருமூர்த்திகள் அருளியுள்ள பல உரை ஆகியவற்றின் துணை கொண்டு சிந்திப்பதற்கு குருவர்கள் கூட்டி வைத்துள்ளது. 10வது சூத்திரத்திலே அரண்மனையில் நிற்கின்ற சிவஞானிக்கு உலகத்தோர் நன்மைகளோ தீமைகளோ செய்தார்களே ஆனால் அந்த நன்மை தீமைகளுக்கான பயன்கள் பன்மடங்கு பெருகும் என்ற கருத்தினை நாம் சிந்தித்துக் கொண்டிருந்தோம். அதுதான் அந்த சூத்திர பாடலின் முதலடிக்கு பொருள். இவன் உலகில் இதமகிதம் செய்தவெல்லாம் இதமகிதம் இவனுக்கு செய்தார்வாள் இசையும் என்ற அடிக்கு சொற்கிடந்தவாறே, அதாவது சொற்பொருள் மாத்திரையாக பொருள் காணாமல் அங்கே ஆற்றலால் பொருளை வருவித்து பெற வேண்டும், அதற்கு ஆதாரம் வரக்கூடிய பாடலிடம் உள்ளது என்று உரையாசிரியர் காட்டிய நெறியிலே என்று நாம் பார்த்து வந்தோம். ஆகையினாலே சிவஞானிக்கு ஒருவர் தானம் செய்கின்றார் என்றால் அந்த தானத்திற்கு அவர் பெரும் பலனை பெறுவார். நிலமளவு கடலளவு பெரும் பலனை பெறுவார். அந்த பலனை தந்தது அவர் செய்த தானம்தான். சிவஞானி செய்யக்கூடிய அந்த அரண் பணிகள் அவையே இவருக்கு பலனாக வந்து சேரவில்லை. ஒருவருடைய செயல்பாடுகளால் மற்றொருவருக்கு பயன்விடையாது. ஆனால் உலகத்தில் ஒருவர் உதவி செய்கின்றார், மற்றவர் பயன்பெறுகிறார் என்று சொன்னால் அந்த பயன்பெறுவதற்கு ஒரு முன்னை நல்வினை அங்கு இருந்திருக்க வேண்டும். முன்னை நல்வினை இருந்தால்தான் தக்க சமயத்தில் பிறருடைய உதவி கிடைக்கும். தத்துவ நோக்கில் காணும்பொழுது அப்படித்தான். ஆகையினாலே இவர் செய்த தானம்தான் இவருக்கு பலனாக வந்தது. ஆனால் சாதாரணமாக ஒருவருக்கு தானம் செய்தால் இவ்வளவு பலன் வராதே, நிலமளவு கடலளவு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு பெரும் பலன் வந்திருக்கின்றது என்று சொன்னால் இவர் அந்த தானத்தை யாருக்கு செய்தார்? சிவஞானிக்கு செய்தார், இறைவனை நிற்பவருக்கு செய்தார். ஆகையினாலே அந்த சிவஞானி செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே இறைபணிதான், அரண்பணிகள் தான் அவையெல்லாம். அந்த அரண்பணிகள் அந்த தானம் செய்தவர்களுக்கு பலன் வந்து பெருகுவதற்கு இவர் செய்த அரண்பணிகள் அந்த துணை காரணமாக பொருந்தியிருக்கு. அப்படித்தான் குழந்தமே ஒழிய சிவஞானி செய்யக்கூடிய அரண்பணிகளே அவருக்கு நன்மை செய்தவருக்கு வந்து பலனாக பொருந்தும் என்று கொள்ளக்கூடாது. ஒருவர் செய்த வினைக்கு இன்னொருவர் பலன் அளிக்க முடியாது. சிவஞானி செய்த அரண்பணிக்கு அவருக்கு முத்தி இன்பம் கிடைச்சிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஞானிக்கு தானம் செய்ததுனால இவருக்கு அந்த பலன் வந்து தானம் செய்தவருக்கு பன்மடங்கு பெருக்குகின்றது. அதை பெருக்குவதற்கு தான் இந்த சிவஞானியின் அரண்பணிகள் உறுதுணையாக இருக்கின்றன. அதே மாதிரி அரண்மனை நிற்பவருக்கு தீமை செய்தால் நினைக்கவே கூடாது. அப்படி ஒருவர் செய்துவிட்டால் அது அதனுடைய அந்த துன்ப பலனும் பன்மடங்கு பெருகும். அதான் ஞானசம்பந்தர் அவர்கள் எழுந்துவிடும் போது வழிமதித்த புத்தநந்தியினுடைய நேர்ந்த கதையினை நாம் அங்கே எடுத்துக்காட்டாக பார்த்தோம். அப்போ புத்தநந்தி செய்த அந்த கடுத்தலாகிய தீவினை தான் அவருக்கு அந்த துன்பமாகிய பலனை தந்தது. ஆனால் அது பெரிய துன்பமாக அது பெருகுவது பெருகியதற்கு காரணம் ஞானசம்பந்த பெருமானுடைய அரண்பணிகள். எப்போதும் அரண்மனைகளிலே இருப்பதனால அந்த அரண்பணியானது தன் செயலெல்லாம் அரண் செயலே என்று அந்த உணர்வோடு இருப்பதனால அவர் செய்வதெல்லாம் அரண்பணி. அந்த சிவ துண்டுகள் வந்து அந்த புத்தநந்திக்கு அந்த துன்பம் பன்மடங்கு பெறுவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது. ஆகவே அவை மிகுதிப்படுவதற்கு துணை காரணமாக ஏன்னு சொன்னார். அதற்கு வர இருக்கின்ற செயல்களை வந்து தொடரெல்லாம் எடுத்து காட்டினார்கள். உரையாசிரியர் பார்த்தோம். இந்த கருத்தை உணராமல் சிலர் சொற்பொருள் மாத்திரையாக பொருள் சொல்லிவிடுகின்றார்கள், அதனை மறுக்கின்றார்கள். அதாவது ஞானசம்பந்த எடுத்துக்காட்டு பார்த்த மாதிரி ஞானசம்பந்தருடைய அந்த அரண்பணிகளே அந்த புத்தநந்திக்கு வந்து துன்பமாக வந்து சேர்ந்தது அப்படின்னு சொன்னா, அப்ப புத்தநந்தி செய்த அந்த தீவினை அந்த தீவினையின் பலனை யார் அனுபவிப்பார்? அவர் செய்த தீவினைக்கு அவர் பலன் அனுபவித்தார். அது பெரிய பலனா பெறுவதற்கு தான் காரணம். ஞானசம்பந்தருடைய அரண்பணிகள் அவருக்கு துன்பமா போய் சேர்ந்ததுன்னா அப்போ அந்த புத்தநந்தி அவர் செய்த தீவினை பலனை அந்த பலன் வேற யாருக்கு போய் சேரும்? ஒரு எடுத்துக்காட்டு வச்சு பார்த்தா தான் புரியும். இப்போ சாமிகள் சொல்ல போகிறத பாருங்க, அந்த நோக்கில் தான் சொல்கிறாங்க. செய்யுளின் கருத்தும் உணராது இவன் செய்த இதமகிதங்களை. இவன் என்று இங்கே சொல்வது அரண்பணியில் நிற்கின்ற ஞானிகளை. இவன் செய்த இதமகிதங்கள் நல்வினை தீவினை. அரண்பணியில் நிற்கின்ற ஞானி நல்வினையும் செய்ய மாட்டார், தீவினையும் செய்ய மாட்டார். உலகத்தார் பார்வைக்கு அவர் செய்கிற சில வினைகள் நல்வினையாக தெரியும், சிலது தீவினையாக தெரியும். அவர் செய்வதெல்லாம் அரண்பணி தான். ஏன்னா அரண்மனையில் தான் அவர் நிற்கின்றார், தன் செயலெல்லாம் அரண் செயலே நிற்கின்றார். ஆனால் உலகத்தார் பார்வைக்கு இதம் என்று சொல்லக்கூடிய நல்வினையாகவும் அகிதம்னு சொல்லக்கூடிய தீவினையாகவும் அவர் செயல்கள் புலப்படுகின்றன. அது பற்றி என்ன சொன்னார்? இவன் செய்யும் இதமகிதங்களையும் சொன்னார். இவன் செய்த இதமகிதங்களை இவன் வாட்டு செய்தார்க்கு இயையும் என்று உரைப்பேன். என்ன இவன் மாட்டுனா, இந்த இறைவனில் நிற்பவருக்கு, நிற்பவர் இடத்து யார் இதமகிதங்கள் செய்தார்களோ அவர்கள்ட்ட போய் இந்த சிவஞானி செய்த இதமகிதங்கள் செய்தனும் என்று உரைப்பின், இவன் மாட்டு செய்தவருடைய இதமகிதங்கள் வேற என்னாய் முடியும்? சம்பந்தருடைய அரண்மனை போய் புத்தநந்திட்ட சேரும்னு சொன்னா, இப்ப புத்தநந்தி வழி மறித்தாரே, அந்த வினை யார்கிட்ட போய் சேரும் இல்லையா என்று கேள்வி வரும். கேள்வி வந்து அதை பதில் சொல்ல முடியாது. அதான் இவன் மாட்டு செய்தவருடைய இதமகிதங்கள் வேறு என்னாய் முடியும் என கடாயினாருக்கு விடையின்மையும். கடாயினாருக்குனா என்று வினவியவருக்கு, கேட்டவருக்கு விடை சொல்ல முடியாது, விடையின்மையும். ஆகவே அவர் புத்தநந்திக்கு அடுத்தார்னா அந்த தீவினைக்கு தான் அவர் பலன் அனுபவிச்சிருக்கார். ஆகவே அந்த பலன் பெருகுவதற்கு தான் ஞானசந்தருடைய அரண்மனைகள் அங்கு துணை காரணமாக இயங்கின. எடுத்துக்காட்டின் மூலம் இந்த செய்தி நமக்கு நன்றாகவே தெளிவாக இருக்கும். மேலும் இன்னொரு தவறு என்ன வருது? நியதி தப்புதலும். இவர் செய்த தானத்துக்கு இவர் பலன் அனுபவிச்சார், அவர் செய்த தீவினைக்கு அவர் பலன் அனுபவிச்சார்னா சரி, அது நியதி. அவரவர் தீவினைக்கு அவரவர் பலன் அனுபவிக்கணும், அது நியதி. அப்படி இல்லாம இவர் போய் அந்த சிவஞானிக்கு ஒரு வினை செய்தார், சிவஞானி செய்த வினை இவருக்கு பலனா வந்துட்டுது. இவர் போய் சிவஞானிக்கு வினை செய்ததுனால இவருடைய வினைக்கு பலன் இவர் அனுபவிக்கிறார், அந்த சிவஞானியை செய்த வினையின் பலன் இவருக்கு வந்து சேர்ந்துட்டுது என்று சொன்னால் அது நியதி தப்புதல். ஒருவர் செய்த வினையின் பலன் இன்னொருவரை பேடை என்பது நியதி தப்புதல். சரி, அப்புறம் மூணாவது, ஆசிரியரே சொல்லியிருக்கின்றார், சிவஞானிக்கு தானம் செய்தால் அந்த தானம்தான் நிலமளவு பெருகும் பலனளிக்கும். அந்த தானம்தான் நிலமளவு பெருகி பலனளிக்கும், மலையளவு பெருகி அந்த தானம்தான் பலனளிக்கும் என்று சொல்லியிருக்காருடைய சிவஞானியினுடைய அறங்கள் இவருக்கு, இவருக்கு தானம் செய்தவருக்கு வந்து பலனளிக்கும் சொல்லல. ஆகவே அந்த ஆசிரியர் கூட்டோடய அது முரணுகின்றது. அதையும் சொல்றாங்க, சிவஞான செயலுடைய ஒரு கையில் தானம் திறமளவே செய்தினும் அத்தானமே நிறமலை போல் திகழும், அத்தானமே நிறமலை போல் திகழும் என்றார் போல்வனவற்றோடு, என்றார் போலும் ஆசிரியர் திருவாக்குகளோடு முரணுதலும் ஆகிய குற்றங்கள் உளவாமாறு உணர்க. ஆகையினாலே சிவஞானிக்கு ஒருவர் நல்வினை தீவினை செய்தால் சிவஞானி செய்த அந்த சிவச்சேகள் எல்லாம் இவர்களுக்கு பலனாக பொருந்தும். அல்லது உலகத்தார் பார்வையில் சிவஞானி செய்யக்கூடிய அந்த நல்வினை தீவினைகள்லாம் அவர் அடுத்தவர்களுக்கு போய் பலனாக பொருந்தும்னு சொன்னால் மூன்று குற்றங்கள் வருகின்றன. என்னவென்று, அப்போ இந்த சிவஞானிக்கு நன்மை தீவினை செய்தானே அந்த நன்மை தீவினையின் பலனை வேற யார் அனுபவிப்பா என்று கேட்டால் அதற்கு விட இல்லை, நியதி தப்புதல். ஆசிரியரே வந்து சிவஞானிக்கு தானம் செய்தால் அந்த தானமே நிலமலை போல் பெருகும் என்று சொன்ன அந்த கூற்றுகளோடு முரண்படுதல் ஆகிய மூன்று குற்றங்கள் பொருந்துவதனாலே அவ்வாறு சொற்பொருள் வைத்துக் கொண்டு பொருள் காணக்கூடாது. சிவஞானிக்கு ஒரு நன்மை செய்தால் அந்த நன்மை தான் அவருக்கு பலன் தரும், இன்பமாகிய பலனை தரும். சிவஞானிக்கு ஒருவர் தீமை செய்தார் அந்த தீமை தான் அந்த செய்தவருக்கு துன்பமாக விளையும், ஆனால் அவ்வளவில் விளையாமல் பல்கி பெருகும். அதற்கு காரணம் அந்த சிவஞானி செய்யக்கூடிய அரண்மனைகள், அவை வந்து அந்த பலன்கள் பெருகுவதற்கு துணை காரணமாக இயங்குகின்றன என்ற அளவிலே இந்த முக்கியமான சிந்தனை என்பதனாலே இதை நல்ல விளக்கமாக பார்த்து கொண்டோம். இப்போ வந்து சிவஞானி செய்த இதமகிதங்கள்னு முதலடியில் வந்திருக்குதே, சிவஞானி இதமகிதங்கள் செய்வார்களா, நல்வினை தீவினை செய்வார்களா? மாட்டார்கள். உலகத்தார் பார்வைக்கு ஏன்னா சிவஞானி எந்த செய்தியுமே செய்யலை, அவர் சிவத்தின் மீது அன்பு பெருக்கிக் கொண்டிருக்கின்றார் அவ்வளவுதான். சிவஞானி மூலமாக நிகழ்வு எல்லாமே சிவன் செயல்கள் தான். இப்போ நம்ம இடத்துல நிகழ்வு செயல்களும் சிவன் செயல்கள் தான், நாம் அதை உணர்வது இல்லை, அந்த பக்கம் நமக்கு வரவில்லை. சிவஞானி அந்த பக்கம் வரப்பெற்றவர், எல்லாம் சிவபெருமான் நம்மை கருவியாக கொண்டு எல்லாவற்றையும் நிகழ்த்துகிறார் என்பதை அனுபவத்திலேயே உணரக்கூடியவர் சிவஞானி. நம்ம கருத்தரோட உடன்படுறோம், ஆமாம் எல்லாம் சிவபெருமான் தான் செய்கிறார், கருத்தரோட உடன்படுறோம். ஆனால் அனுபவத்தில் உணரக்கூடிய ஒரு பக்குவத்துக்கு நோக்கி நம்ம வந்து பெரியவர்களை சிந்திக்க எனது பக்குவத்தை நோக்கி நாம் முன்னேறலாம். ஆனால் சிவஞானி வந்து அதை அனுபவத்திலே உணர்ந்தவர், நம்ம தன்னிடத்தில் நிகழ்ந்தேரெல்லாம் அவர் தான் நிகழ்த்துறார், பின்னாடி வரும், அடுத்த பாட்டில் வரும். ஆகவே எல்லாம் அரண் செயலே என்று நிற்பவர் அவர் நான் வினையே செய்வதில்லை. ஆனால் உலகத்தார் பார்வைக்கு எப்படி தெரியும், நம்ம மாதிரி தான் இவரும் நடக்கிறாரு, பேசுகிறாரு, ஒன்று எழுதி கொடுக்குறாரு, வாங்குறாரு, நம்ம மாதிரி தான் இவர் செயல் செய்கிறாரு என்று தான் உலகத்தார் பார்வைக்கு தெரியும். ஆகவே அந்த அவர் வந்து நல்வினை, அவரிடம் நல்வினை தோன்றினாலும் சரி தீவினை தோன்றினாலும் சரி எல்லாம் சிவன் செயல் தான், சிவப்பணி தான். உண்மையில் அவை வந்து சிவப்பணி தான், அந்த நல்வினை தீவினை பேச்சு இடம் இல்லை. ஆனால் உலகத்தார் பார்வைக்கு இவர் செய்த வினைகள் என்றே அவை காணப்படும், காட்சி அளிக்கும். அதனால் உலகத்தார் பார்வைக்கு இவன் செய்தனவாகவும், இவன் சொல்கிறது எல்லாமே அரண்மணி நிற்கின்ற சிவஞானியதான். உலகத்தார் பார்வைக்கு இவன் செய்தனவாகவும் அச்செயல் இதம் அகிதமாகவும் தோன்றப்படுவன மாத்திரையே அன்றி தெரிதில்லை என்பார். உலகில் என்றார், உலகில் சொல்லியிருக்கார் இல்லையா முதலடியில், இவன் உலகில் இதமகிதம் செய்தவன் தான். இவன் சொல்லியாச்சு, அது சிவஞானியை குறிக்கும். சிவஞானியாவது இதமகிதம் செய்கிறதாவது அப்படின்னு ஒரு சந்தேகம் வரும் இல்லையா. அப்போ உலகத்தார் பார்வைக்கு இந்த சிவஞானி நல்வினை தீவினை செய்கிற மாதிரி தெரியும். சிவஞான சம்பந்தர் இந்த மாதிரி இறந்தவர்களெல்லாம் உயிர்ப்பித்து அருள் செய்யும் பொழுது ஆகா பெரிய நன்மை செய்தார் அப்படிமாங்க. இந்த மாதிரி புத்தநந்தி அழிவு நேர் சந்தர்ப்பத்தில் சமணர்களுக்கு கழுவேற்றம் நிகழக்கூடிய சந்தர்ப்பத்திலெல்லாம் இப்போ இவர்களுக்கெல்லாம் பெரிய துன்பம் செய்தார் அப்படின்னு உலகத்தார் பார்வைக்கு தெரியும். ஆனால் அவர் மூலமாக எல்லாவற்றையும் செய்வது சிவபெருமான் தான். அவர் இதமும் செய்யலை அகிதமும் செய்யலை, ஆனால் உலகத்தார் பார்வைக்கு அப்படி தோன்றுகின்றது பார்த்தீர்களா. அதனால் அந்த செயலர்களை என்ன சொன்னார், உலகில் இவன் செய்த இதமகிதம் எல்லாம், உலகத்தார் நோக்கில் இவன் செய்த இதமகிதம் எல்லாம் என்று அப்படி கொள்ள வேண்டும். சரி, இங்கே அவன் இந்த பாடலில் வந்திருக்கு, இவன் வருது. அவன் இவன் சொல்கிறதுலாம் அவன் சொன்னது சிவபெருமான், இவன் சொன்னது அந்த ஞான நெறியில் இருக்கின்ற ஆன்மாவை, ஏகனாகி இறைவனில் இருக்கக்கூடிய ஆன்மாவை. அப்படி தான் உபனிஷத்துகள் சொல்கின்றன. அது என்ற சிவத்தை சொல்லும், இதுன்னு ஆன்மாவை சொல்லும். அவன் என்பதும் இவன் என்பதும் மகா வாக்கிய வழக்கு, உபநிடதங்களில் வரக்கூடிய மகா வாக்கிய வழக்கை பின்பற்றி அவன் இவன் ஆசையை சொல்லிட்டு போகிறார். அதை பின்பற்றிய உரையாசிரியரும் எழுதியிருக்கின்றார்கள். ஆக நாம் நீள ஒன்றை நினைவுபடுத்திக் கொள்ள வேண்டும். இந்த பாடலை கொண்டு கூட்டி சொல்லும் பொழுது இரண்டாம் அடியின் இறுதியிலே அகலும் குற்றம் என்று வந்தது, அதை இறுதியில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஏகனாக இறைவனி நின்றார், அவர் செய்வது பாதகமாக கூட தோன்றலாம் உலகத்தார் பார்வையில், ஆனால் அது அறன் பணியாகவே விளங்கும். இவர் செய்யக்கூடிய செயல்கள்லாம் நல்வினையோ தீவினையோ அல்ல, எல்லாம் அறன் பணி தான். ஆனால் உலகத்தார் பார்வைக்கு அப்படி தோன்றும் இல்லையா. ஆனால் இவர் வந்து வினை கடந்து நிற்கின்றார்.